போரும் சமாதானமும். பகுதி இரண்டு.
பிரித்தானிய குடியேற்ற ஆதிக்கத்தின் தாக்கமானது வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் சுதேசிய தமிழர்கள் மீது பாரதூரமான விளைவுகளை சுமத்தியது. அரசியல் மட்டத்தில் பிரித்தானிய ஆட்சியானது ஒன்றிணைக்கப்பட்ட அரச நிர்வாகத்தையும் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகங்களையும் ஒற்றையாட்சி வடிவமைப்பு கட்டுமானத்தையும் பழுவேற்றியது. இதனால் இரண்டு வேறுபட்ட இராச்சியங்கள் வல்வந்தமாக ஒன்றிணைக்கப்பட்டன. இரண்டு தேசிய இனங்களின் கடந்த கால வரலாற்று வாழ்நிலை, அவர்களுடைய சமூக பொருளாதார தனித்தன்மைகள், அவர்களிடையே நிலவிய இன அடிப்படையிலான வேறுபாடுகள் ஆகியவை உதாசீனப்படுத்தப்பட்டன. இவையே தமிழ் சிங்கள இனப்பகைமையின் மூல வேர்களாக அமைந்தன. தமிழ் சமூக வடிவமைப்பானது தனக்கே உரித்தான தனித்துவம் கொண்ட சமூக பொருளாதார கட்டமைப்பை கொண்டதாக விளங்கிற்று. நிலமானிய சமுதாய கூறுகளும் சாதிய முறைமையும் ஒன்றோடொன்று இறுக பிணைக்கப்பட்டு பல்முகத்தன்மை கொண்ட ஒரு சிக்கலான சமுதாய வடிவமாக அது இயங்கியது. சாதிய பகுப்பு முறை என்ற அநீதியான அடக்குமுறை உயர்சாதி தமிழர்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் சலுகைகளையும் தகமைகளையும் வழங்கியது. தாழ்த்தப்பட்ட சாதியினராக கொள்ளப்பட்ட மக்கள் சமூகத்தில் வெகுவாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு சுரண்டப்பட்டனர். அடிமை நிலையிலிருந்து இம்மக்கள் அன்றாட சீவியத்திற்கே திண்டாடும் இழிநிலை வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். சாதிய அமைப்பு வழங்கிய சலுகையாலும் வெளிநாட்டு சமய நிறுவனங்கள் நடத்திய கல்வி வசதிகளாலும் பயன்பெற்ற உயர்சாதி தமிழரில் ஒரு பிரிவினர் ஆங்கில கல்வி முறையை தழுவினர். இதனால் தொழிலறிஞர்களும் பணிமனை அலுவலர்களும் உருவாகி அரச சேவையின் நிர்வாக அமைப்பை கொண்டு நடத்தும் ஆங்கில கல்வி கற்ற ஒரு புதிய வர்க்கம் தோற்றம் பெற்றது. தமிழ் மக்களை இதில் ஈடுபடுமாறு ஊக்கப்படுத்திய ஆங்கிலேய குடியேற்ற ஆட்சியாளர்கள் தம்முடைய பிரித்தாளும் சூழ்ச்சியின் சூட்சுமத்தோடு அரச நிர்வாகத்திலும் கணிசமான பங்கை தமிழருக்கு அளித்தனர். இதன் காரணமாக பின்னே நாளில் சிங்கள பேரினவாதம் வீருடன் கிளர்ந்தெழ வழிகோலினார்கள். அரச நிர்வாக கட்டமைப்பிலும் பெருந்தோட்ட பொருளாதார துறையிலும் தமிழரின் மேலாதிக்கம், ஆங்கில கல்வி கற்ற வகுப்பினர் சுகித்த சலுகைகள், கிறிஸ்தவ மத பரம்பல் ஆகியவையே சிங்கள தேசியவாதம் தோற்றம் பெற காலாயின. தொடக்க நிலையில் பௌத்த மறுமலர்ச்சியின் வடிவமாகவே சிங்கள தேசியவாத போக்கு காணப்பட்டது. இது பின்னர் படிப்படியாக வளர்ந்து அரசியலில் வலுமிக்க சக்தியாக ஆதிக்கம் பெற்றது. பௌத்த மத மறுமலர்ச்சி என்ற சுலோகத்தின் கீழ் ஒரு தேசிய மேலாண்மை கருத்தியல் எழுந்தது. அது தமிழர் மீதான காழ்ப்புணர்வை பலமாக வெளிப்படுத்தியது. பௌத்த தேசிய தலைமை தமிழரையும் ஐரோப்பிய குடியேற்றவாதிகளையும் கடுமையாக சாடியது. சிங்கள ஆரிய இன பெருமையை புகழ்ந்துரைத்தது. அநாகரிக தர்மபால என்ற பௌத்த சிந்தனையாளர் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் பிதாவாக கருதப்பட்டார். ஒரு பண்டைய நாகரிகத்தின் வரலாறு என்ற பிரபல்யம் பெற்ற அவரது நூலில் சிங்கள இனத்தவர் பற்றி அவர் குறிப்பிடுவதாவது, மனித இன பகுப்பியல் ஆய்வின்படி சிங்களவர் ஒரு தனித்துவம் வாய்ந்த இனத்தவர், வேறு இன கலப்பில்லாதவர். அடிமைகளின் இரத்தம் அவர்களிடம் கலப்படவில்லை என்பதையிட்டு அவர்கள் பெருமை கொள்ளலாம். 300 ஆண்டுகளாக எமது தாயக மண்ணை சீரழித்து, தொன்மை வாய்ந்த எமது தேவாலயங்களை இடித்தளித்து, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எமது இனத்தை பூண்டோடு அழிக்க முற்படும் காட்டுமிராண்டி தமிழராலோ ஐரோப்பிய காடையராலோ என்றும் வெற்றி கொள்ள முடியாதவர்கள் என்பதையிட்டு சிங்கள மக்கள் பெருமை கொள்ளலாம். நாகரிகமற்ற காடையரால் சீரழிக்கப்படும் முன்னர் ஒளிமயமான இந்த அழகிய தீவு ஆரிய சிங்களவர்களால் ஒரு சுவர்க்க பூமியாக உருவாக்கப்பட்டிருந்தது. பௌத்த மத மறுமலர்ச்சியிலிருந்து தோற்றம் கொண்ட சிங்கள பேரினவாதமானது அரச நிர்வாக கட்டமைப்பிலும் பெருந்தோட்ட பொருளாதாரத்திலும் தமிழர்கள் ஆதிக்கம் பெற்றிருப்பதை தேசிய அபிவிருத்திக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலாக கருதியது. 1948 இலங்கை சுதந்திரமடைந்த போது அரச அதிகாரம் சிங்கள ஆளும் வர்க்கத்திடம் கைமாறியதை அடுத்து அதுகாலவரை கருத்து நிலையில் நிலவிய தமிழர் விரோத காழ்ப்புணர்வு திண்ணியமான சமூக அரசியல் பொருளாதார ஒடுக்குமுறையாக வடிவமெடுத்தது.
தமிழருக்கு எதிரான அரச ஒடுக்குமுறை.
சிங்கள பெரும்பான்மையினரிடம் அரசியல் அதிகாரம் கைமாறியதை அடுத்து சிங்கள பேரினவாதம் மேலாண்மை பெற்றது. இதனால் தமிழர்களுக்கு எதிரான அரச அடக்குமுறை குரூரமான வன்முறை வடிவம் எடுத்தது. இந்த அரச அடக்குமுறையானது அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலான நீண்ட வரலாற்றை கொண்டது. இலங்கை சுதந்திரமடைந்ததை அடுத்து மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறிய சகல சிங்கள அரசுகளும் இந்த ஒடுக்குமுறை கொள்கையையே கடைபிடித்தன. இந்த ஒடுக்குமுறை கொள்கையில் தமிழின ஒழிப்பு திட்டமும் அடங்கியுள்ளது. அதாவது தமிழரின் தேசிய வாழ்விற்கு ஆதாரமான அத்தியாவசிய அடித்தளங்களை படிப்படியாக தகர்த்துவிடும் நாசகார திட்டமாகவும் இந்த ஒடுக்குமுறை அமைய பெற்றது. ஒன்றுபட்ட தேசிய இன கட்டமைப்பாக தமிழ் மக்கள் தலைத்து நிற்பதற்கு என்னென்ன அவசியமோ அவற்றையெல்லாம் பல்வேறு மட்டங்களில் தாக்கி அளிப்பதை இவ் ஒடுக்குமுறை இலக்காக கொண்டது. எனவே இந்த இனவழிப்பு அடக்குமுறை பல்முனை தாக்குதலாக வடிவெடுத்தது. தமிழரின் இருப்புக்கே ஆதாரமான மொழி உரிமை முதலில் பறித்தெடுக்கப்பட்டது. அதனையடுத்து கல்வி உரிமைக்கும் வேலைவாய்ப்பு உரிமைக்கும் ஆப்பு வைக்கப்பட்டது. அவர்களுடைய பாரம்பரிய நிலங்கள் மீதான சொத்துரிமையையும் இழக்க செய்தது. அவர்களது சமய பண்பாட்டு வாழ்விற்கும் ஊறு விளைத்தது. இறுதியாக தமிழர்களது உயிர் வாழ்வும் உரிமைக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஒடுக்குமுறையை ஏவிவிட்டது. தமிழ் மக்கள் ஓர் இனமாக ஒருங்கிணைந்து வாழ்வதற்கும் ஓர் இனமாக தம்மை அடையாளப்படுத்துவதற்கும் அவசியமான அடித்தளத்தையே அரச ஒடுக்குமுறை தாக்கியது. இத்தமிழின ஒழிப்பு திட்டத்தின் முக்கிய அங்கமாக சிங்கள அரசால் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட இனக்கலவரங்கள் காலத்திற்கு காலம் தலை தூக்கின. இதன் விளைவாக பெருந்தொகையான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். பெருந்தொகை தமிழ் சொத்துக்கள் நிர்மூலமாக்கப்பட்டன. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தவுடன் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் பெரும்பான்மை கொடுங்கோன்மையின் கருவியாகியது. அங்கு இனவாதம் அரசோச்சியது. சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான அடக்குமுறை சட்டங்கள் அங்கு ஜாக்கப்பட்டன. கொடிய சிங்கள இனவாத தாக்குதலில் மலிக தோட்டத்தில் தொழிலாளர்களே முதல் பலியாகி வீழ்ந்தார்கள். இந்த தீவின் சுவீட்சத்துக்காக ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக பாடுபட்ட 10 லட்சம் தமிழ் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது. இலங்கையில் அரசியல் வரலாற்றில் மிகவும் அநீதியாக கருதப்படும் குடியுரிமை சட்டம் அந்த கொடுமையை புரிந்தது. இதன் மூலம் மலையக தமிழ் மக்களது அடிப்படை மனித உரிமை பறிக்கப்பட்டது. நாடற்றோர் என்ற இழிநிலைக்கு இவர்கள் தரம் இறக்கப்பட்டார்கள். அரசியலில் பங்கெடுக்கும் உரிமை பறிக்கப்பட்ட நிலையில் பெருந்தொகை தமிழ் தொழிலாளர்களுக்கு அரச நாடாளுமன்ற கதவுகள் மூடப்பட்டன. குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படும் முன் பெருந்தோட்ட தமிழ் தொழிலாளரை பிரதிநிதித்துவப்படுத்த 7 உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள். அடுத்து வந்த பொது தேர்தல் 1952 நடந்தபோது இந்த குடியுரிமை சட்டத்தின் விளைவாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட இந்த மக்களால் தெரிவு செய்ய இயலவில்லை. குடியுரிமை சட்டம் 1948 இந்திய பாகிஸ்தானிய சட்டம் 1949 நிறைவேற்றப்பட்டன. வழித்தோன்றல்களும் குறித்த காலம் வசித்தவர்களும் பெறக்கூடிய குடியுரிமை தொடர்பாக மிக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. 10 லட்சத்திற்கும் கூடுதலானோரிடையே இருந்து ஏறத்தாழ 130,000 மக்கள் மட்டுமே குடியுரிமை பெறத்தக்க வகையில் இந்த சட்டங்கள் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டன. கேடுகட்ட இச்சட்டங்களின் மொத்த விளைவுகள் மிக பாதகமானவையாக அமைந்தன. அவை இத்தொழிலாள மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை மோசமாக்கின. நாடற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் உள்ளூராட்சி தேர்தலிலோ தேசிய தேர்தலிலோ பங்கெடுக்க முடியவில்லை. அரசு துறைகளிலும் தனியார் துறையிலும் இவர்களுக்கு வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டது. நிலம் வாங்கும் உரிமை மறுக்கப்பட்டது. எவ்வகை வர்த்தகத்தில் ஈடுபடும் உரிமையும் மறுக்கப்பட்டது. இத்தகைய நாடற்ற நிலை இந்த தொழிலாளர் சமுதாயத்தை, அதுவும் நாட்டின் முதன்மையான பாட்டாளி வர்க்கமாக திகழ்ந்த ஒரு சமுதாயத்தை, உரிமை பறிக்கப்பட்ட மனிதம் சாகடிக்கப்பட்ட மக்களாக ஆக்கியது. இதனால் இம்மக்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக விரக்தியடைந்து நம்பிக்கை இழந்து தங்கள் பெருந்தோட்ட இருட்டறைக்குள் முடங்கி வாழ நிர்பந்திக்கப்பட்டார்கள். தமிழ் மக்களின் இன அடையாளத்தை அழித்து ஒழிப்பதற்கு திட்டமிடப்பட்ட ஒடுக்குமுறையின் மிக கொடூர வடிவமாக அரச உதவியோடு தீவிரமாக நடத்தப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை குறிப்பிடலாம். சுதந்திரம் வழங்கப்பட்டவுடன் தொடக்கப்பட்ட இந்த முயற்சி தமிழ் பிரதேசத்தில் ஏறத்தாழ 3000 சதுர மைல் பரப்பை ஏற்கனவே விழுங்கிவிட்டது. நிலமற்ற பெருந்தொகை தமிழ் விவசாயிகள் தாம் பயிரிடுவதற்கென ஒரு துண்டு காணிக்காக ஏங்கி நிற்கும் அதே தமிழ் பிரதேச நிலப்பகுதிகளில் அரசின் உதவியோடும் ஏவுதலோடும் ஆயிரம் ஆயிரம் சிங்கள மக்கள் அடாத்தாக குடியமர்ந்தார்கள். தமிழ் மக்களை அவர்களுடைய பாரம்பரிய நிலத்திலேயே சிறுபான்மையினராக்கி சனத்தொகை விகிதாசாரத்தை சிதைப்பதாகவே இந்த குடியேற்ற முயற்சி அமைந்தது. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் கிழக்கு மாநிலத்திலேயே உள்ளன. கல்லோயா மதுரோயா என்ற நதிகள் தொடர்பான பாரிய திட்டங்கள் மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம் மக்களின் பெருந்தொகை காணிகளை பிடுங்கிக் கொண்டன. அல்லை கந்தளாய் சிங்கள குடியேற்ற திட்டங்களும் ஜன்னோயா நதி திட்டமும் திருகோணமலை பகுதியை விழுங்கின. தமிழ் பாரம்பரிய நிலத்தை வல்வந்தமாக பறித்தெடுக்கும் இந்த தொடர்ச்சியான நடவடிக்கை சிங்கள ஆளும் வர்க்கத்தினருடைய இனவரி கொள்கையின் குரூரத்தன்மையை அம்பலப்படுத்துகிறது. அரச ஒடுக்குமுறையானது மொழி கல்வி வேலைவாய்ப்பு ஆகிய துறைகளுக்குள்ளும் ஊடுருவியது. பண்டார்நாயக்கா அவர்கள் தலைமை தாங்கிய சிங்களம் மட்டும் இயக்கம் 1956 அவரை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தது. நாடாளுமன்றத்தில் அவர் நிறைவேற்றிய முதல் சட்டம் தமிழ் மொழிக்கு இருந்த உத்தியோக தகமையையும் சம அந்தஸ்து நிலையையும் முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் ஒரேயொரு உத்தியோக மொழியாக சிங்களத்தை நிலைப்படுத்தியது. அரச நிர்வாக சேவையில் பணிபுரிபவர்கள் சிங்களத்தில் தகமை பெற்றிருக்க வேண்டுமென்று சிங்களம் மட்டும் சட்டம் நிர்பந்தித்தது. தமிழ் அரச ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மறுக்கப்பட்டு சிங்கள மொழி கற்காவிட்டால் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பது விதியாயிற்று. அரசு சேவை வேலைவாய்ப்பு வசதிகளுக்கான கதவுகள் தமிழரை பொறுத்தவரையில் அடைத்து மூடப்பட்டன. அரச ஒடுக்குமுறை மிக ஆழமாக தாக்கியது கல்வித்துறையேயாகும். இளம் தமிழ் சமுதாயத்தில் பெரும்பாலானோருக்கு உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கான கதவுகள் அடைக்கப்பட்டன. தனியாக பிரித்து ஒதுக்கும் கொடிய தரப்படுத்தல் முறை 1970 அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்கு சிங்கள மாணவரை விட தமிழ் மாணவர் கூடுதலான புள்ளிகளை பெற வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டனர். குறைவான தேர்வு தரங்களோடு சிங்கள மாணவர் எளிதாக பல்கலைக்கழகம் புகுந்தனர். இந்த பிரித்தொதுக்கும் முறை பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் தமிழ் மாணவர்களின் எண்ணிக்கையை பாரதூரமாக குறைத்தது. அவர்களுடைய உயர்கல்வி வாய்ப்புகளையும் தடைப்படுத்தியது. அரச ஒடுக்குமுறையின் இன்னொரு குரூர பரிமாணத்தை பொருளாதார துறையில் காணலாம். தமிழ் மக்களின் பொருளாதார வளர்ச்சி குரல் வலையிலேயே நெரிக்கப்பட்டது. சுதந்திரத்தை உடனெடுத்த காலங்களில் கட்டப்பட்ட அரசுக்கு சொந்தமான சில தொழிற்சாலைகளை தவிர ஏறத்தாழ 50 தேசிய அபிவிருத்தி திட்டங்களில் தமிழ் பகுதிகள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டன. பாரிய அபிவிருத்தி திட்டங்களோடு சிங்கள தேசம் செழித்து கொளிக்க வேண்டா நிலமாக தமிழ் தேசம் நிராகரிக்கப்பட்டது. பொருளாதார புறக்கணிப்பால் வறண்டு கிடந்தது. நாட்டிலே அவ்வப்போது தமிழ் மக்களுக்கு எதிராக வெடித்த இனக்கலவரங்களை இரண்டு இனங்களுக்கும் இடையே நிலவிய இனப்பகைமை உணர்வால் தாமாக கிளர்ந்த வன்செயல்களாக கருதக்கூடாது. தமிழ் மக்களுக்கு எதிரான வன்செயல் தாக்குதல்களில் மிக கொடிய வரியாட்டங்கள் அனைத்துமே சிங்கள ஆட்சியாளர்களால் இன அழிப்பு இலக்கின் அங்கமாக திட்டம் தீட்டப்பட்டு ஏவப்பட்டவையாகும். இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறை கலவரங்கள் 1956 1958 1961 1974 1979 1981 ஆகிய ஆண்டுகளிலும் 1983 ஜூலையிலும் நடத்தப்பட்டன. இனவரி தாண்டவங்களில் பெண்கள் பிள்ளைகள் அடங்கலாக ஆயிரம் ஆயிரம் தமிழ் மக்கள் இரக்கமின்றி மிக குரூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அழித்தொழிக்கப்பட்டன. ஆயிரம் ஆயிரம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டார்கள். தீயிடல், பாலியல் வன்தாக்குதல், கும்பல் கும்பலாக மக்களை படுகொலை செய்தல் போன்ற வன்முறை அடாவடி வெறியாட்டங்களில் ஈடுபட்ட காடையருடனும் பாதகருடனும் அரசு ஆயுத படையினரும் ஒன்று சேர்ந்து கொடுமை புரிந்தனர். இந்த பல்மரிமான அரச ஒடுக்குமுறையின் ஒட்டுமொத்த பாதிப்பு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தியது. இது தமிழ் மக்களின் உயிர் வாழ்விற்கு அச்சுறுத்தலாக அமைந்தது. இன முரண்பாட்டை மேலும் கூர்மைப்படுத்தியது. இரு தேசங்கள் மத்தியில் நல்லிணக்கமும் சமரச சகவாழ்வும் ஏற்படுவதை சாத்தியமற்றதாக ஆக்கியது. தமிழ் மக்களிடையே தீவிர போக்கையும் போராட்ட உணர்வையும் வலுப்படுத்தியது. தமிழரின் ஆயுதம் தரித்த எதிர்ப்பு இயக்கம் தோற்றம் கொள்வதற்கான புறநிலையையும் உருவாக்கியது. ஒட்டுமொத்தத்தில் அரச ஒடுக்குமுறையானது பிரிந்து சென்று தனியரசு அமைக்கும் தமிழரின் சுயநிர்ணய உரிமை போராட்டத்திற்கு வழி சமைத்தது.
இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் கேட்கலாம்.